வணக்கம் நேர்களே, இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில்
நம்ம தினமும் பயன்படுத்தும் மொபைல், சமூக வலைதளம், வங்கி சேவைகள் இவை அனைத்துக்குமே ஒரு பாதுகாப்பான கதவு இருக்குது. அந்த கதவின் சாவியே கடவுச்சொல் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இன்னுமே பல பேர் வந்து எளிதில ஈகிக்கக்கூடிய கடவு சொற்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 அப்படி இல்லைன்னா அவங்களோட பிறந்த தேதி, இந்த மாதிரி பெயர்களை தாங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு தவறு, என்னென்ன மாதிரியான கடவு சொல்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற தகவல்களை தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக திருமதி எம்ஜி கவிதா அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்,
உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய பெயர் எம்ஜி கவிதா. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி முனைவர் பட்டம் தகவல் தொழில்நுட்பத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். எனக்கு மொத்தமா வந்து 27 வருட இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
மேம், இப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரியே நம்ம எல்லார்கிட்டயுமே மொபைல் போன்ஸ் இருக்கு மேம். அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, இணையதளத்துல இருக்கக்கூடிய டீடைல்ஸா இருந்தாலும் சரிமே, எல்லாத்துக்குமே நம்ம கடவுச்சொல் பயன்படுத்துறோம். கடவுச்சொல் என்றால் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன மேம்?
கடவுச்சொல் அப்படின்ற தமிழ் வார்த்தைய நம்ம வந்து ஆங்கிலத்தில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே வந்து நம்ம வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாடு, நம்ம போட்டு நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய அணிமணிகள், இது எல்லாமே என்ன செய்யறோம், நம்ம கடையில போய் வாங்கணும், வீட்டுல செஞ்சு சாப்பிடணும் இப்படின்றத விட நம்மளோட அவசர அவசிய தேவைகளுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அவசர காலத்துலதான் இருந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மளுடைய அவசர அவசிய தேவைகளுக்காக என்ன செய்யறோம்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம். ஆன்லைன்ல எல்லாமே வந்து எல்லாமே அவைலபிளா இருக்குது. சொல்ல போனா இன்னைக்கு நம்ம வந்து சாதத்தை முத நாள் வடிச்சு அதை வந்து தண்ணி ஊத்தி வச்சிருப்போம்ல, அந்த பழைய சோறு கஞ்சி கூட வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே நம்ம வந்து ஒண்ணு கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் போனை பயன்படுத்தும் போது, இந்த மொபைல் போன் இல்ல கம்ப்யூட்டரை பயன்படுத்துற காலங்கள் எப்ப அதிகமானுச்சோ அப்பையில இருந்தே என்ன ஆயிடுச்சுன்னா டேட்டா அப்படின்ற அந்த தகவலோட பயன்பாடு வந்து இன்னைக்கு உலகத்துல அதிகமா ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு விதமான டேட்டாவை யூஸ் பண்ணுவேன், நீங்க வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வேற விதமான டேட்டாவை யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ற டேட்டா எனக்கு தெரியக்கூடாது, நான் யூஸ் பண்ற டேட்டா உங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து என்னுடைய ரகசியம் காக்கிறதுன்றது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னுடைய டேட்டாவை நான் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய டேட்டாவை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க கம்ப்யூட்டரோ மொபைல் போனோ எதுவா இருந்தாலும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக நம்மளுக்கு அவசியம் என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் சரி மொபைல் போனுக்கும் சரி இந்த கடவுச்சொல் அப்படின்றது நம்மளோட ஒவ்வொரு பயனாளருக்கும் அவங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றாங்களோ, அது கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, இல்ல மொபைல் போனா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் சரி, அந்த இந்த டிவைஸ அந்த குறிப்பிட்ட யூசர் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யறோம்னா, அந்த யூசர் என்ன பயனர் என்ன செய்யறாங்கன்னா கடவுச்சொல் அப்படின்ற ஒன்ன கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த கடவுச்சொல் அந்த டிவைஸை யூஸ் பண்றதுக்கு அந்த பயனருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த டிவைஸோட அதுல உள்ள டேட்டாவோட பாதுகாப்பு வந்து அதிகமாகுது. இதுதான் வந்து அந்த கடவுச்சொல் அப்படின்ற வார்த்தையோட ஒரு முக்கியத்துவம்.
மேம், இப்போ கடவுச்சொல் அப்படின்னாலே நம்மளுடைய பெரும்பாலானவங்க வந்து 1, 2, 3 தான் மேம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுச்சொல்லானா எப்படி மேம் இருக்கணும்?
கடவுச்சொல் அப்படின்றது பொதுவா நம்ம வந்து ஏதோ டேக் இட் ஃபார் ஈஸியா எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம்னா வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த நேரத்திலையும் எனக்கு மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப வேகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இன்னைக்கு வந்து பல வேலைகளை நம்ம ஒரே ஆளா செய்யும் போது, பல விஷயங்களை நம்ம மண்டையில போட்டு யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கடவுச்சொல் அப்படின்றது நம்ம மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுறோம். அப்ப என்ன செய்யறோம்னா ஈஸியா எது ஞாபகம் வச்சுக்கலாமோ, நீங்க சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, இல்ல என்னையோடைய டேட் ஆஃப் பர்த், இல்ல எனக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அது, இல்ல எனக்கு எந்த பூவை பிடிக்குமோ, எனக்கு எது ஃபேவரட்டான ஒன்னோ அதை நம்ம வச்சிடறோம். ஈவன் என்ன செய்யறோம்னா என்னுடைய பேரே கூட நம்ம கடவுச்சொல்லாவை இன்னைக்கு காலகட்டத்துல மறந்துடக்கூடாதுன்றதுக்காக வைக்கிறோம். ஆனா நம்ம செய்யற மிகப்பெரிய தவறே என்னன்னா, இது மாதிரி எனக்கு ஃபேவரைட்டா உள்ள ஒரு விஷயத்த நான் வந்து கடவுச்சொல்லா பயன்படுத்துறதுதான். என்ன காரணம்னா, நான் எனக்கு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் ஒன்ன வந்து நான் என்னுடைய டேட்டாவை என்னோட டிவைஸை பாதுகாக்கிறதுக்கு நான் கடவுச்சொல்லா பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு பிடித்தமான ஒண்ணு நிச்சயமா எனக்கு நெருக்கமான என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இல்ல ஒரு நம்ம வேலையில இருக்கிறோம் இல்ல படிக்கிறோம்னா என்னை சுத்தி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதிக நேரம் வந்து அவங்களோட தான் வந்து நம்ம பயணம் பண்றோம். இப்ப எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது இது எல்லாமே வந்து என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நிச்சயமா வந்து இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன செய்யலாம், அவங்க என்ன செய்யலாம்னா, எப்போ ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அது நல்ல விதத்திலேயே கூட எடுத்துக்கலாம். என்னன்னா, ஒரு டேட்டா என்னோட கம்ப்யூட்டரை இப்ப ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அந்த இடத்துல நான் இல்ல, உடனே எனக்கு தெரிஞ்ச நெருக்கமானவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, இதுதான் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு பிடித்தமான என்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை வந்து அவங்க அதை வந்து அந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல போட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை ஓபன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கடவுச்சொல் அப்படின்றது பொதுவா எப்படி இருக்கணும்னு சொல்றதுன்னா, குறைந்தபட்சம் மினிமமா வந்து ஒரு கடவுச்சொல் அப்படின்ற வார்த்தையில ஒரு பாஸ்வேர்டு அப்படின்றது மினிமம் குறைந்தபட்சம் 8 எழுத்துக்கள் இருக்கணும், 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த மினிமமா 8 கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஆனா ஒரு வலுவான கடவுச்சொல் அப்படின்றது எப்படி இருக்கலாம்னா, ஒரு 14 ஒரு 20 லெட்டர்ஸ், 20 கேரக்டர்ஸ் உள்ள ஒரு வேர்டா இருக்கலாம். இந்த கடவுச்சொல் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது 8 கேரக்டராகவும் இருக்கலாம், ஆனா வலுவான கடவுச்சொல்னா என்ன இருக்க, 20 லெட்டர் இருந்தா இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இப்ப அந்த 20 லெட்டர் அப்படின்றதுல என்னென்ன இருக்கலாம்னா, கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம், குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கலாம். சோ ஒரு வலுவான கடவுச்சொல் அப்படின்றது என்னன்னா, நான் சொன்ன இந்த ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ்ல கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, அப்புறம் நியூமரிக் வேல்யூஸ் 0 9 வரைக்கும் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸ் குறியீடுகள்னு சொன்ன ஹாஷ் சிம்பிளு, டாலர் சைன் சிம்பிளு, அது மாதிரி அண்டர்ஸ்கோர், இது மாதிரி சிம்பிள்ஸ் குறியீடுகளும் இருந்துச்சுன்னா யாருமே அதை வந்து முயற்சி பண்ணி பாக்குறதுக்கு கூட, முயற்சி பண்ணினா கூட நான் வச்சிருக்க அந்த கடவுச்சொல்ல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ ஒரு வலுவான கடவுச்சொல் அப்படின்றதுன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு 20 கேரக்டர்ஸ் உள்ளதா இருக்கணும். இந்த 20 கேரக்டர்ஸ்ல ஆல்பபெட்டிக்ல கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, நம்பர்ஸ் இருக்கலாம் 0-9 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து குறியீடுகள் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு வலுவான கடவுச்சொல் அப்படின்னா வந்து நம்ம பொதுவா சொல்றது.
மேம், இப்போ நம்பர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்கல்ல மேம், அதே மாதிரி என்ன சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிறந்த தேதி இல்லனா அவங்களுடைய மொபைல் போன் நம்பரே வச்சிடறாங்க. இது என்ன மேம் பாதுகாப்பா இருக்கும்?
நான் முன்னாடியே போன இதுக்கே சொன்னேன் என்னன்னா, இந்த பிறந்த தேதி, அடுத்தது மொபைல் நம்பரு, இதெல்லாம் என்னன்னா இது எல்லாருமே என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இது என்ன, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம எதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு வெப்சைட்ல போய் ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் எனக்காகன்னா, நிச்சயமா அது என்ன கேக்குதுன்னா, நம்மளுடைய பெயர், நம்மளுடைய பிறந்த தேதி, நம்மளுடைய கான்டாக்ட் மெயில் ஐடி, நம்மளுடைய கான்டாக்ட் மொபைல் போன் நம்பரு, வீட்டு நம்பர் லேண்ட்லைன் நம்பர் கேக்குது. அப்ப என்ன செய்யலாம்னா, இது மாதிரியான விஷயங்களை, பிறந்த தேதி, மொபைல் எண், இது மாதிரியான விஷயங்களை நான் வந்து கடவுச்சொல்லா வச்சிருக்கும் போது எனக்கு நெருக்கமானவங்க தான் நான் வந்து பாஸ்வேர்டு, என்னோட பாஸ்வேர்டை ட்ரை பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர், மூணாவது மனுஷன் கூட இந்த டேட்டாவை வந்து பாக்குறவங்க, ஓ இதை வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைல், அதனால இந்த பிறந்த தேதி, மொபைல் எண் போன்றவற்றை கடவுச்சொல்லாக பயன்படுத்தும் போது என்ன செய்யலாம்னா, அந்த கடவுச்சொல்ல ஈஸியா அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது, அவங்க ரொம்ப சிரமப்பட்டு கூட ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த சைபர் குற்றவாளிகள் அதிகமா இருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எப்பேற்பட்ட மிக கடினமான பாஸ்வேர்டை கூட கொஞ்சம் சுலபமாவே கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நிறைய என்ன செஞ்சிருக்காங்க, வந்து மென்பொருள்கள் சாப்ட்வேரை வச்சிருக்காங்க. அந்த சாப்ட்வேர் என்ன செய்யும்னா, ஒன் பை ஒன்னு ட்ரையல் அண்ட் எரர்ல ஒவ்வொன்னா போட்டு ஏதோ ஒண்ணு கரெக்டா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈஸியா அதெல்லாம் வந்து யூகிக்க கூடியதாகவும் இருக்கும். இவங்களா என்ன பாஸ்வேர்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல ட்ரை பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்க வந்து இத டெக்னிக்கலா வந்து இது மாதிரி ட்ரையல் அண்ட் எரரை வந்து முறையில பாஸ்வேர்டை போட்டு கடவுச்சொல்ல அப்ளை பண்ணி இதுதான் அப்ப அவங்களுடைய கடவுச்சொல் அப்படின்றது அந்த முயற்சி பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜருக்கு நாங்க டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்றது சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து சுலபமா கண்டறியக்கூடிய சில வழிகள். அதனால இந்த மாதிரி என்னை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பொதுவா தெரியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடவுச்சொல்லா பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது.
இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரே கடவுச்சொல், அதாவது இப்ப அந்த பேரா இருக்கட்டும் இல்ல நம்பரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஒரே பாஸ்வேர்டே கொடுத்துருப்பாங்கல்ல மேம், அது எந்த அளவுக்கு மேம் ஆபத்தானது?
இப்ப ஒரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து என்னோட நெட் பேங்கிங் வங்கி கணக்குகளுக்கும் ஒரு பாஸ்வேர்டு, என்னோட மெயில ஆக்சஸ் பண்றதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு, இப்ப மொபைல் போனு இது மாதிரி நான் மறந்துடுறேன் அப்படின்றதுக்காக ஒரே பாஸ்வேர்டை வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க நான் முன்னாடியே சொன்ன ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்புறம் வந்து இந்த சைபர் குற்றவாளிகள்லாம் சாஃப்ட்வேர்லாம் நிறைய வச்சிருக்காங்க, எனக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்றதுக்கு அப்படின்னு, இது மாதிரி ஏதோ ஒரு வழிகள்ல அவங்க வந்து நான் என்னுடைய கடவுச்சொல் என்ன அப்படின்றது ஏதோ ஒரு என்னுடைய கணக்குக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மெயில், இமெயில் ஆக்சஸ் பண்றதுக்கே அவங்க என்னோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, அடுத்தடுத்தது என்னோட ஆன்லைன் பேங்கிங்கு, என்னோட ஃபேஸ்புக்கு, இது மாதிரி அடுத்தடுத்ததுக்கும் வந்து அவங்க இதையே வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரே பாஸ்வேர்டை நான் எல்லா கணக்குக்கும் வச்சிருக்கும் போது என்னுடைய மொத்த டேட்டாவும் நான் எத்தனையோ நாளா வந்து அதை பாதுகாப்பா வச்சிருந்திருப்பேன், ஆனா நான் இந்த ஒரே கடவுச்சொல்ல எல்லாத்துக்கும் வச்சிருந்த அந்த தப்பான ஒரு காரணத்தினால என்னுடைய மொத்த டேட்டாவையும் நான் வந்து அதோ இலக்க நேரிடும், அதோட பாதுகாப்புன்றது சுத்தமா இல்லாம போயிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் அடையாள திருட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஒரே பாஸ்வேர்டை நான் யூஸ் பண்ணும்போது நான் வந்து அதை யாரு பயன்படுத்தணுமோ அந்த பயனர் மாதிரியே இந்த சைபர் குற்றவாளிகள் என்ன செய்வாங்க, பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளோட டேட்டா, நம்மளோட ஆன்லைன் பேங்கிங் ஆகட்டும் எதா இருக்கட்டும் அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட், டிஜிட்டல் அடையாள திருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுல பாதிப்பும் இருக்குது. இவங்க வந்து நம்மளோட என்னோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்சஸ், என்னுடைய டேட்டாவை, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ இதெல்லாம் ஆக்சஸ் பண்றது இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் செஞ்சிருவாங்க. என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்கன்னா, மொத்தமா அவங்க அடுத்தது நான் அதை ஆக்சஸே பண்ண முடியாத அளவுக்கு, அவங்களே அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பாஸ்வேர்டையும் வந்து மாத்திட்டு போயிடுவாங்க. பாஸ்வேர்டு, என்னுடைய பெயர், பயனர் பெயர் எல்லாத்தையுமே உள்ளார மாத்திட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா, நாங்கள் வந்து கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங் அப்படின்றது சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரே கடவுச்சொல்ல எல்லா கணக்குகளுக்கும் ஒரு பயனர் பயன்படுத்துவதனால ஏற்படுற விளைவுகள். இதுதான் மொத்த டேட்டாவும் வந்து அதோட பாதுகாப்பை இழந்துரும். ஐடென்டிட்டி தெஃப்ட், டிஜிட்டல் அடையாள திருட்டு ஒண்ணு. அடுத்தது வந்து கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங், என்னோட மொத்த டேட்டாவையுமே நான் வந்து அதோட பாதுகாப்பை மட்டும் இழக்கிறது இல்ல, மொத்தத்தையுமே நான் இழந்துடுறேன், என்னோட பெயர் கூட அங்க மாற்றப்பட்டு இருக்கும். இதுதான் வந்து அதோட விளைவுகள்.
மேம் சூப்பர் மேம், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இனிமேல் கவனமா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, ஓடிபிக்கும் பாஸ்வேர்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மேம்?
ஓடிபி அப்படின்றது பாஸ்வேர்டுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பயனருக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கும், கடவுச்சொல் தான் இருக்கும் அப்படின்றது. அடுத்தது ஓடிபி அப்படின்னா அதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னா, ஓடிபிங்கிறது ஒரு மூணு வார்த்தைகளோட சுருக்கம் தான் வந்து ஓடிபி. ஓடிபி அப்படின்னா என்னன்னா, ஒன் டைம் பாஸ்வேர்டு. சோ அந்த பாஸ்வேர்டை எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து அந்த கணக்குக்கு ஒரு அந்த பயனர் பயன்படுத்த முடியும். அடுத்தது அந்த ஓடிபியோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட வேலிடிட்டியே வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப குறுகிய காலம்தான் அதை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அதுக்கு மேலையும் நம்ம அந்த ஓடிபியை பயன்படுத்தாம இருந்தோம்னா அந்த அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு அப்புறம் அந்த ஓடிபி வந்து இன்வேலிட் ஆயிடும். நம்ம என்ன செய்யணும்னா ஜெனரேட் அனதர் ஓடிபி, நியூ ஓடிபி அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம போக முடியும். இதுதான் வந்து பாஸ்வேர்டுக்கும் கடவுச்சொல்லுக்கும் ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாஸ்வேர்டு அப்படின்றது லாங் ரன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நானா அதை மாத்தணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை மாத்தலாம். ஆனா ஒன் டைம் பாஸ்வேர்டுன்றது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஒரே ஒரு அட்டம்ப்ட் மட்டும்தான் அந்த ஓடிபியை வச்சு பண்ண முடியும். அடுத்தது அந்த ஒரு தடவை பயன்படுத்துறதும் ஒரு மிக குறுகிய கால அவகாசத்துக்கு தான் அது வந்து வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது இன்வேலிட் ஆயிடும், எக்ஸ்பயர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஒரு ஓடிபிக்கு தான் வந்து போக வேண்டி இருக்கும். சோ பாஸ்வேர்டு கடவுச்சொல் அப்படின்னா பலமுறை பயன்படுத்தலாம். ஆனா ஓடிபி வந்து ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அடுத்தது மோஸ்ட்லி வந்து இந்த கடவுச்சொல்ல நான் பயனர்னா என்னோட கணக்குக்கு நான் மட்டும்தான் வந்து அதை உருவாக்குவேன். ஆனா ஓடிபின்றது அது ரேண்டமா வந்து ஜென்ரேட் ஆகிறது. எய்தர் கணினியோ இல்ல ஒரு சாப்ட்வேரோ மென்பொருளோ அதை வந்து உருவாக்குது. அப்புறம் நான் வந்து எக்ஸ்பைரி ஆகிறத பத்தி சொன்னேன். பாஸ்வேர்டு வந்து லாங் ரன்னுக்கு இருக்கும் நான் மாத்திர வரைக்கும். ஓடிபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், மிக குறைந்த நேரம் தான். அது மோஸ்ட்லி வந்து ஒரு 1 or 2 minutes இல்ல 5 minutes இது மாதிரி தான் இருக்கும். ஆனா பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பயனர் வந்து அதை கொஞ்ச நேரம் அதிகமா வந்து அவங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மறந்துட்டா அது பயன் இல்லாம போயிடும். ஆனா ஓடிபி வந்து நம்மளுக்கு ஒன்னு மொபைலுக்கு மெசேஜா வரும், இல்லாட்டி வந்து நம்மளோட மெயிலுக்கு இமெயிலுக்கு வந்து வரும். இதுதான் வந்து கடவுச்சொல்லுக்கும் ஓடிபிக்கும் உள்ள வித்தியாசம்.
இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சமூக வலைதள கணக்குகளை வந்து ஹேக் பண்றாங்கல்ல மேம், ஆமா, முக்கிய காரணங்கள் என்ன மேம்?
இப்ப சமூக வலைதள கணக்குகள் ஹேக் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து இந்த மொபைல் போனு லேப்டாப்பு அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்மளுக்கு பொழுதுபோக்கு சாதனங்கள்லாம் வந்துருச்சு, எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு அடிமையா இருக்கோம். முன்னாடிலாம் வந்து ஒரு 4-5 பேர் இருந்தோம்னா ஒன்னா பேசி சிரிச்சு நம்மளுக்குள்ளார வந்து ஷேரிங்ன்றது இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா நம்மக்குள்ளார ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சதை என்னகிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு இல்லாம போயிடுச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மொபைல் போன், அது மாதிரியான பொழுதுபோக்கு. இது வந்து நம்ம மொபைல் போன் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம பேசலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம இப்ப அதை எப்படி பயன்படுத்துறோம்னா ஒரு பொழுதுபோக்குக்காகயே, நேரத்தை செலவிடுறதுக்காகயே நம்ம பயன்படுத்துறோம். என்ன செய்யறோம், ஒன்னு வந்து எதையாவது கேம் பிளே பண்றோம், விளையாடுறோம், இல்ல வேற ஏதாவது பசில்ஸ் அட்டன் பண்றோம், இல்ல ஏதோ வந்து முன்னேத்தி நடந்த சீரியலு, இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்ம மனிதர்களோட பழகிற நேரத்தையே வந்து ரொம்ப குறைச்சிட்டு மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு அதுலயே பழகிற நேரங்கள் தான் வந்து அதிகமாகுது. இது மாதிரி இது இன்றைய காலகட்டம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி சமூக வலைதள கணக்குகள் ஹேக் ஆவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு நான் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறேன், என்னோட ஃபேஸ்புக்ல எதையோ பாக்குறனோ இல்ல என்னோட மெயில்ல எதையோ பாக்குறனோ, இப்ப திடீர்னு வந்து என்ன யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க இல்ல ஏதோ வேலையா வந்து குடுக்கறாங்க அப்படின்றப்ப நான் என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, அது மொபைல் போன்ல வச்சிருந்தாலும் சரி இல்ல லேப்டாப்ல நான் வேலை செஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி இல்ல என்னோட கணினியில வேலை செஞ்சாலும் சரி, அது அப்படியே அந்த இத வந்து நான் வந்து ப்ராப்பரா வந்து லாக் அவுட்டோ இல்ல சைன் அவுட்டோ பண்ணாம அந்த வச்சத அப்படியே வச்சுட்டு நான் வந்து என்ன செஞ்சிடறேன், அவன் எனக்கு என்ன வேலை வந்துச்சோ அதுல போய் நான் கவனத்தை செலுத்திடுறேன். அப்ப என்ன ஆகும்னா நான் அந்த ஒரு இதுல உட்காந்துருந்தேன் இல்லைங்களா, அந்த லேப்டாப்லயோ இல்ல மொபைல் போனே என் கையில தான் இருக்கும், அந்த லேப்டாப்போ இல்ல கணினியிலயோ வந்து இன்னொருத்தர் யாராவது வந்து உட்காந்து அதை ஆக்சஸ் பண்றாங்கன்றப்ப அது என்ன ஆகும்னா, என்னோட மெயிலும் வந்து ஓப்பன்ல இருக்கும், என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஈஸியா அவங்க வந்து என்னோட டேட்டாவை எல்லாத்தையுமே தெஃப்ட் பண்ணி, அப்ப என்ன செய்யலாம், அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திடலாம். நான் முன்னாடியே சொன்னேன், ஐடென்டிட்டி தெஃப்ட், கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங்னு சொன்ன இந்த மாதிரியான பாதுகாப்பு இன்மையெல்லாம் வந்து இதுல இது மாதிரி வரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அடுத்தவங்க யாரும் கிடையாது, அந்த குறிப்பிட்ட பயனர் மட்டும்தான். எந்த இடத்துல எந்த அக்கௌண்ட்ல ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவங்க வந்து அதை ப்ராப்பரா எப்படி சைன் இன் பண்ணணும், ப்ராப்பரா வந்து சைன் அவுட் பண்ணிட்டு தான் வந்து வெளியில போனாங்கன்னா, இது மாதிரியான இந்த குற்றங்கள்லாம் வந்து அதிகபட்சம் வந்து குறைஞ்சிரும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட மெயில்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது, என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர் இல்ல என்னோட எனக்குன்னு உள்ள லேப்டாப்ல நான் ஆக்சஸ் பண்ணலாம், மற்றபடி வந்து பொது இடங்கள்ல உள்ள கம்ப்யூட்டர், பொது இடங்கள்ல உள்ள அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க போய் செய்யறத ஒண்ணு தவிர்த்திடலாம், அவாய்டு, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். தவிர்க்கவே முடியாத பட்சத்துல மட்டும்தான் நான் வந்து இது மாதிரி பொதுவான இடங்கள்ல உள்ள டிவைஸ்ல இருந்து நான் வந்து இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அங்கேயும் ஆக்சஸ் பண்ணினாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பரா வந்து லாகின் பண்ணணும், ப்ராப்பரா வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை குறைக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நெட் உலகத்துல இருக்கிறதுனால பொதுவான இடங்கள் லைக் பஸ் ஸ்டாண்டு, ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, இது மாதிரியான இடங்கள்ல எல்லாம் என்னன்னா ஃப்ரீ வைஃபை வசதியே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட மொபைல் டேட்டாவை ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ வைஃபையை யூஸ் பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த இடத்துல இது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி இது மாதிரி என்னோட ஈவன் வந்து அவசர அவசிய தேவைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஆன்லைன் பேங்கிங், என்னோட வங்கி பரிவர்த்தனைகளை கூட ஆக்சஸ கூட அந்த இடத்துல இருந்து பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, இது மாதிரி என்னோட டேட்டா வந்து ஈஸியா வந்து இந்த ஃப்ரீ வைஃபை செய்யற இடத்துல இருக்கிற இடத்துலதான் என்ன ஆகுதுன்னா, ஈஸியா வந்து இந்த சைபர் குற்றவாளிகள் அவங்க வச்சிருக்க சாப்ட்வேர் மென்பொருளை யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை ஈஸியா ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அடுத்தது முக்கியமானது, இந்த ஹேக்கிங் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார்வர்டு மெசேஜ் வரும், இந்த மெசேஜை நீங்க வேற யார் யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, நீங்க இத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 kg கிஃப்ட் ஃபீட்பாக்ஸ் வரும், இது மாதிரிலாம் வருது. இதெல்லாம் என்னன்னா மால்வேர் சாஃப்ட்வேர். இதெல்லாம் வந்து என்னன்னா, அட்டாக் பண்றதுக்குள்ள நம்மளோட இதை நம்ம ஆசைப்பட்டு என்ன செய்வோம், ஃப்ரீயா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம இத்தனை தடவை ஆக்சஸ் பண்ண அது என்ன ஆகும்னா, நம்மளோட டேட்டாவை கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும். சோ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான மால்வேர் சாஃப்ட்வேர்ல இருந்து நம்ம கொஞ்சம் வைரஸ்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும். ஏதோ வந்து ஒரு சிறு குறுகிய கால தேவைகளுக்காக பெரிய அளவுல ஆசைப்பட்டு நம்ம வந்து நம்மளோட மொத்த கிரெடென்ஷியலையும் வந்து இழந்துடக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட சாஃப்ட்வேரை வந்து பீரியாடிக்கலா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் பண்ண சொல்லி வந்து வரும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுனால என்னன்னா, இது மாதிரி அடுத்தடுத்த வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வரும்போது என்ன செய்யும்னா, அந்த ஹையண்ட் சாஃப்ட்வேர் எல்லாம் அடுத்தடுத்த வெர்ஷன் எல்லாம் இந்த அட்டாக்கர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி தான் அப்டேட்டட் சாஃப்ட்வேரா வரும். இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பு காரணிகளா வந்து பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம், நல்ல வலுவான கடவுச்சொற்களை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது வந்து ப்ராப்பரா லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பொதுவான வைஃபை உள்ள இடங்கள்ல நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் குறைச்சிக்கலாம். அடுத்தது நம்மளோட இது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மால்வேர் வைரஸ் சாஃப்ட்வேர்னு அதெல்லாம் என்ன செய்யலாம்னா, வந்து கொஞ்சம் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். சின்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டு நம்மளோட மொத்த டேட்டாவையுமே இழந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த சமூக வலைத்தள பாதுகாப்போட சம்பந்தமான விஷயங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கடவுச்சொல் இல்லாம நம்ம என்ன செய்யலாம்னா, 2-step authentication, 3-step authentication அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னா இரு காரணி அங்கீகாரம். நான் தான் அதுக்குள்ள இன்டென்டட் யூசர் பயனர் அப்படின்றதுக்கு என்ன செய்யறோம்னா கடவுச்சொல் பயன்படுத்துறோம். கடவுச்சொல் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன செய்யும்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் என் கரெக்டா என்ட்ரு பண்ணாதான் என்ன செய்யும்னா என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளாரையே போகும்னா இது வந்து டூ ஸ்டெப் செக்யூரிட்டி இல்ல டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் சொல்லுவோம். இது இல்லாம த்ரீ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனும் இருக்குது. அட்டாக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே அளவுக்கு பாதுகாப்புக்கார மெஷர்மெண்ட்டும் வந்து அதிகமாகுது. த்ரீ ஸ்டெப் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னா என்னன்னா என்னோட ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமும் என்னோட ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணும் இல்லை கை ரேகையை வந்து ரெகக்னைஸ் பண்ணும். இதெல்லாம் தான் வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ற பாதுகாப்பு செயல்முறைகள்.
மேம் இப்போ அடுத்து வங்கி பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் எப்படி மேம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட பயன்படுத்தணும்?
வங்கி கணக்கு மோசடிகள்ல இப்ப வந்து ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டா அந்த சைபர் குற்றவாளிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட செஞ்சாங்க. என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து வங்கி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு போன் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க போனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பை தட் டைம் என்ன ஆகும்னா நம்மளும் அது மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டேட்டாவெல்லாம் அவங்க ஹேக் பண்றாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. இதுதான் வந்து இந்த வங்கி கணக்கு மோசடியில முக்கியமானது. கடவுச்சொல் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த கடவுச்சொல்ன்றது நல்ல ஒரு பயனரை கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இருக்கணும். ஒரு வலுவான கடவுச்சொல் வீக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னு சொல்லுவோம். நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், நீங்களும் சொன்னீங்க, ஈஸியான பாஸ்வேர்டு 1 2 3 4 5 இது இல்ல. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா 1 2 3 4 அதை அப்படியே ரிவர்ஸா போடுவாங்க, திருப்பி தலைகில 4 3 2 1 இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண கூடாது. முக்கியமா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். 14 to 20 கேரக்டர் உள்ள ஒரு பாஸ்வேர்டை ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டரு ஸ்மால் லெட்டரு நியூமரிக் வேல்யூஸ் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். இப்பெல்லாம் வங்கி கணக்குகள்ல பாதுகாப்பை அதிகமாக்குறதுக்காக 2 step authentication 3 step authentication கூட பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளார போனதுக்கு அப்புறம் ஓடிபி வருது. அதுக்கப்புறம் வந்து அடுத்ததும் ஒரு பாதுகாப்பு காரணிகள்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி வங்கிகள்ல இருந்தே நம்மளுக்கு மெசேஜ் வருது. என்ன வருதுன்னா யார்கிட்டையும் எக்காரணம் கொண்டோ உங்களோட ஓடிபி பின் நம்பரை கொடுக்காதீங்க அப்படின்றது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன செய்யறோம், ஈஸியா மறந்துடுறோம் நம்மளோட வேலை பழுவுக்கு மத்தியிலன்றதுக்காக எங்கேயாவது எழுதி வைக்கிறோம். அந்த எழுதி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம எழுதி வச்ச பேப்பரையோ இல்ல நோட்டையோ வேற ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளோட டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறது கிடையாது. எழுதி வைக்கிறது தப்பு கிடையாது, எழுதி பத்திரமா நான் மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிறது தான் வந்து இந்த வங்கி கணக்குகளை நான் வந்து சேஃபா பண்றதுக்குள்ள வழிமுறைகள்.
இந்த சைபர் கிரைம் குற்றம்லாம் இருக்குல்ல மேம், அந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நம்ம எங்க மேம் போய் கம்ப்ளைண்ட் பண்றது?
சைபர் கிரைம் குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. இதுக்கு கவர்மெண்ட்லயே நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன செய்யலாம்னா இது மாதிரி சைபர் கிரைம் எல்லாம் வரும்போது www.cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது, இணையதளம் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்னா ஒருவேளை என்னோட டேட்டா வந்து ஹேக் ஆகிடுச்சு, என்னோட டிவைஸ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்றது அவங்க ஒரு இணையதளம் மெயின்டைன் பண்றாங்க. அது என்னன்னா www.cybercrime.gov.in இந்த இணையதளம் போய் நம்மளோட கம்ப்ளைண்ட அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது இல்லாம ரொம்ப அவசர தேவைகள்லாம் இருந்துச்சுன்னா பண மோசடி தொடர்பான அவசர புகார்களுக்கு என்ன செய்யலாம்னா 1930 1930 அப்படின்ற எண்ணுக்கும் வந்து தொடர்பு கொண்டு நம்மளோடைய கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது மாதிரியான சில பாதுகாப்பு காரணிகளை நம்ம மேற்கொள்ளலாம். அடுத்தது உள்ளூர் காவல் நிலையத்திலையும் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இதா கஷ்டமா இருக்குது உடனே பண்ண முடியலன்னா இணையதளத்துல ரெஜிஸ்டர் பண்ணலாம். 1930 அப்படின்ற நம்பருக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தமான பண மோசடி சம்பந்தமான புகார்களுக்கு அதை மேற்கொள்ளலாம். அடுத்தது உள்ளூர் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுக்கலாம். ரொம்ப அவசரமான நிலை ஏற்பட்டா 112 என்ற அவசர உதவி எண்ணையும் வந்து நம்மளுடைய உதவிக்காக நாடலாம். இதெல்லாம் வந்து சைபர் கிரைம் புகார் அளிக்க பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு வழிமுறைகள் ஆகும்.
மேம், இப்ப அடுத்து இந்த பாஸ்வேர்டு பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு நீங்க கூறக்கூடிய விழிப்புணர்வு கருத்துக்கள் என்ன?
பாஸ்வேர்டு பாதுகாப்புக்கு நம்ம அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை சொல்லுங்க. ஸ்ட்ராங்கான வலுவான கடவுச்சொல் அப்படின்னா என்னன்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு 14-20 லெட்டர்ஸ் உள்ள ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டுல கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நியூமரிக் வேல்யூஸ் 0-9, அடுத்தது சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க, வலுவான கடவுச்சொல்லு. அடுத்தது பப்ளிக் பிளேஸ்ல முடிஞ்ச வரைக்கும் நெட் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது பொது வைஃபை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் பாஸ்வேர்டை வந்து அது மட்டுமே வச்சிருக்காம 2-step authentication, 3-step authentication வச்சுக்குவோம். அடுத்தது பாஸ்வேர்டை எந்த இடத்துலயும் நிறைய பேர் பாக்குற இடத்துல நான் மறந்துடுவேன்றதுக்காக எழுதி வச்சோம்னா அது எனக்கு வேணா மறக்கும். அது வந்து நான் எழுதி வச்சது மத்தவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா எல்லாருக்கும் ஆக்சஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். அது இது. அடுத்தது பொதுவான இடங்கள்ல எல்லாம் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்துக்கு போய் நான் ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்றேன்னா என்னோட அக்கௌண்ட்ஸ், அது மெயிலோ இல்ல பேங்க் டிரான்சாக்ஷனோ எதுக்குள்ளார போனாலும் ப்ராப்பரா சைன் இன் பண்ணி போங்க. அவசியம் வந்து ப்ராப்பரா சைன் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை இத தாண்டியும் சில அட்டாக்ஸ் நடந்துருச்சுன்னா அவசியம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த cybercrime.gov.in அப்படின்ற இணையதளத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவசியம் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சாப்ட்வேரை இமீடியட்டா வந்து அது எப்பப்பெல்லாம் பீரியாடிக்கலா வந்து நம்மளோட ஈவன் நம்மளோட வாட்ஸ்அப்கெல்லாம் வந்து அப்பப்ப வரும் சாப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு, வாட்ஸ்அப் அப்டேட்னு. அது மாதிரி எந்த சாப்ட்வேரா இருந்தாலும் அவசியம் அப்டேட் பண்ணுங்க. சிறிய கார ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு சில மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி நம்மளே போய் சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. நம்ம மாட்டுறது மட்டும் இல்ல, நம்ம இவ்வளவு நாள் வச்சிருந்த பாதுகாப்பா வச்சிருந்த நம்மளோட டேட்டா தரவுகள் அனைத்தும் வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எப்போதுமே நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப இன்டர்நெட் வேர்ல்டுல இருக்கும். எப்போதுமே நம்மளோட எப்ப டேட்டாவையும் டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கங்க அப்படின்றதுதான் நான் இன்னைக்கு சொல்ல விருப்பப்படுறது.
கடவுச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்றத பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில பல தகவல்களை சொன்னீங்க மேம். இந்த தருணத்துல புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் மேம்.
நன்றி. எனக்கும் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த புதுகை வானொலியையும் அடுத்தது அதில் வேலை செய்யும் அனைவருக்கும் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு இனிமேல் அவங்க வந்து அவங்களோட கடவுச்சொல் சம்பந்தமான விஷயங்களை இன்னும் அப்டேட் பண்ண இருக்கும் புதுகை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.